الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال أيضا فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم ألا أنبعكم بخير أعمالكم وأزكاها عند مليككم وأرفعها في درجاتكم وخير لكم من إنفاق الذهب والورق وخير لكم من أن تلقوا عدوكم فيضربوا أعناقهم وتضربوا أعناقكم قالوا بلى قال ذكر الله رواه الإمام مالك في المعتة وأحمد في مسنده والترمذي في سننه حديث حسن أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, பல பேர்களுடைய தியாகத்துடைய பின்னணியில பல மக்களுடைய முயற்சியின் காரணமாக மிகப்பெரிய ஒரு தீனுடைய நோக்கத்துக்காக வேண்டி உயர்தரமான தீனை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையான சில தெளிவுகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் பேரிலே நாம் அனைவர்களும் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸுடைய நோக்கம், இந்த ஒன்றுகோளுடைய நோக்கம் உலகத்துடைய எந்த ஒரு நோக்கமும் அல்ல. மிக விசாலமான, மிகவும் பரந்த ஒரு சிந்தனையின் பின்னணியில மரணத்துக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் எப்படி அந்த மேலான கோரிக்கத்தை அடைந்து கொள்வார்கள், அதற்குண்டான எந்த முயற்சி, இதற்கு முன்னால் உலகத்தில் அதற்கான முயற்சிகள் எப்படி செய்யப்பட்டது, சஹாபாக்கள் எந்த முயற்சிகளை செய்தார்கள், அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தது, நபிமார்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன என்ற பல விடயங்களுடைய சுருக்கம் தான் இந்த தீன். அந்த நோக்கத்துடைய அடிப்படையில தான் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸுபஹானஹு வ தஆலா
எங்களை படைத்திருப்பது பிரதானமான இரண்டு காரணத்துக்காகவே நீ படைத்திருக்கிறார். முதலாவது நாம் ஒவ்வொருத்தரும் தீனுடைய அடிப்படையில வாழணும். அவர் உலகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவராக இருக்கட்டும், உலகத்துடைய இந்த ஒரு பகுதியில ஒரு நாட்டில் அவர் வசிக்கட்டும், உலகத்தில் எவ்வளவு மொழியாக மக்களிடத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு பாஷையாகவோ ஒரு நாடாகவோ இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் வாழட்டும். அனைவர்களுடைய நோக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லியிருக்கிறார். நான் உங்கள உலகத்தில் படைத்திருப்பது முதலாவது நீங்க தீனோட வாழணும், இரண்டாவது தீனுடைய ஒரு சமூகத்தை உலகத்தில் உருவாக்கணும். ஒரு சமூகத்தை மார்க்கத்துடைய அடிப்படையில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு சொல்லப்படும். அப்படியான தீனுடைய சமூகத்தை உலகத்தில் உருவாக்குவதற்கு தான் உங்களை நான் உலகத்தில் படைத்திருக்கிறேன். இரண்டு நோக்கம், ஒன்று நாம் ஒவ்வொருத்தரும் இந்த தீனோட வாழ்வது, இரண்டாவது உலகத்தில் தீனோட வாழக்கூடிய சமூகத்தை உலகத்தில் உருவாக்குகிறது. இந்த அடிப்படையான ரெண்டு காரணத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வதஆலா எங்களை படைத்திருக்கிறான். பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய இந்த தீனை பாதுகாக்க மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அல்லாஹ் தீட்டினார். மிகப்பெரிய ஒரு அவருடைய யோசனையோடு சிந்தனையோடு அல்லாஹ் பெரிய ஒரு காரியத்தை, இந்த தீனை பாதுகாப்பதற்கு ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செய்திருக்கிறார். அது என்ன ஏற்பாடு என்றால், உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களை கொண்டும் அவர்களுடைய கட்டளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா செய்ய வைத்தார். கடைசியாக வந்தார்கள் அதற்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள். இவர்களுடைய ஆரம்பத்திலிருந்து சுமார் 1400 வருடங்களாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடசாலைகள் நிறுவனங்கள் என்னென்ன அமைப்புகளின் ஊடாக உலகத்துடைய மிக மத்திய இடங்கள் இருக்கிறதோ இது அனைத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, அதற்கு ஒரு தோற்றம் இருக்கிறது, அதனை உண்டு பண்ணின வரலாறு இருக்கிறது. ஒரு 100 வருடம் ஒரு பாடசாலை நடைபெறுவது என்றால் அந்த 100 வருஷத்துடைய வரலாறு இருக்கிறது. இதற்காக வேண்டி முதலாவது உழைத்தவர் யார், இதனை மேலோங்க செய்ய இடையில வந்து சில முயற்சிகளை செய்தவர்கள் யார், இப்படியாக பாடசாலைகள் வைத்தியசாலைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய வேற கல்வி கூடங்கள் மதாரிப்புகள் மதரசாக்கள் மசிதிகள் இது அனைத்துக்கும் வரலாறு இருக்கிறது. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறார், இந்த குர்ஆன் ஹதீஸுடைய தெரிவுகளை இந்த தீனுடைய உழைப்பை அல்லாஹ் யாரை கொண்டு ஆரம்பத்தில் பாதுகாத்தார், இதற்கு பவுண்டேஷனாக பேஸாக இருந்தவர்கள் யாரு, சரியார்களே சகோதரிகளே, முதலாவது விளங்கணும் தவத்துடைய உழைப்பு இருக்கிறது. இது ஹதரத் இல்லியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டதல்ல, அல்லது இதனுடைய தோற்றம் தில்லி அல்ல, இதனுடைய தோற்றம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த மர்கஸ்கள் அல்ல, அந்த பெரியார்கள் அல்ல, அல்லது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உழைப்பை முதலாவது செய்தார்கள் என்பதும் அல்ல. இந்த உழைப்புடைய வரலாறு சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 2000 வருடங்களுக்கு முன்னால் அல்லது பல 1000 வருடங்களுக்கு முன்னால் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உழைப்புக்கு பேர் போடப்பட்டது. தாவத் தப்லீகுடைய ஒவ்வொரு உத்தூரும் பல 100 பல 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வால் நபிமார்களுக்கு கற்பித்துக் கொடுத்தது. பெரியார்களே சகோதரிகளே, இதனுடைய ஆரம்ப வரலாறு இது ஒரு புதிய ஒரு தோற்றம் அல்ல, இது மக்களுக்கு மத்தியில் வந்த ஒரு புதிய ஒரு முறை அல்ல. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த இரண்டு பேரும் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலுக்கு கீழாய் ஆராய்ச்சி செய்யப்படக்கூடியவர்கள். என்ன கட்டளைகளை அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னாரோ அதே கட்டளையை தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நபியவர்களுக்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்தவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளும் அவருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பார்த்தால் பெரியார்களே சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டுகிறார்கள், கவாஇதே இப்ராஹிமை அவர்கள் அமைத்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அந்த கவாஇதே இப்ராஹிமை கட்டுவிட்டு ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய எப்படி துஆ என்றால், துஆ கேட்க முன்னாலேயே ஷரத்துகளை போட்டார்கள். எப்படி நாம் எங்களுடைய ஷரத்துகளை வைத்து துஆ செய்வோமோ, யா அல்லாஹ் இன்றைய நாள் நான் இந்த ஊருக்கு தொழிலுக்காக வேண்டி போகிறேன், நான் இந்த நபரை சந்திக்கணும், நான் போகக்கூடிய காரியம் நிறைவேறணும், இத்தனை மணிக்கு முன்னால் நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும். இப்படி சிலர்கள் நிபந்தனை போட்டு கேட்பா, அல்லது யாவா இந்த நபருக்கு நான் கடன் கொடுக்க இருக்கிறது, நான் அவருக்கு கொடுக்க இருக்கக்கூடிய கடன் அந்த அதனுடைய பணம் எனக்கு இன்றைக்கு கிடைக்கணும். இப்படி எத்தனையோ பேர் அவர்களுடைய தேவைகளை ஷரத்துகள் நிபந்தனைகளை போட்டு அல்லாஹ்வுடைய செஞ்சு கேட்கிறார்கள். செய்யதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டிவிட்டு ஒரு துஆ செய்தார்கள். என்ன துஆ? وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. துஆ கேட்க முன்னால் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், யா அல்லாஹ் ஒரு துஆவை செய்ய போறேன், ربنا تقبل منا அந்த துஆவை நீ கபூல் செய்யும் என்று சொல்லிவிட்டு முதலாவது அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனையும் நீ ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக எங்களை கபூல் செஞ்சது. ربنا وجعلنا مسلمين لك உனக்கு பொருத்தமுள்ள இரண்டு முஸ்லீம்களாக எங்களை ஆக்கிவிடு. இரண்டாவது துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய பின்னணியில முஸ்லீம்களுடைய ஒரு சமூகத்தை உன்னை கபூல் செய்த உம்மத்தை முஸ்லீம் முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு சமூகத்தை ஏற்படுத்த. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பல துஆக்கள் வருகிறது. ஒவ்வொரு துஆவுக்கு பின்னால தன்னுடைய சொந்த தேவையோட துர்ரியத்தினரையும் உம்மத்தையும் சேர்ப்பார்கள். முதலாவது சமூகத்தை பற்றி கவலைப்பட்டவர் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்னை தொழுகையிலே நீ இஸ்திகாமத்தாக்குகிறீர், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய இஸ்திகாமத்தாக சொல்லக்கூடியவனாக என்னை ஆக்கி, வலின் துர்ரியத்தி என்னுடைய சமூகத்தையும் யாழ்வா தொழுகையிலே இஸ்திகாமத்தாக்குகிறீர். அங்கேயும் சமூகத்தை கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னார், நாங்க உங்களை பல வழியில சோதிச்சு பார்த்தோம், பல சோதனைகளை கொடுத்தோம். அது எப்படிப்பட்ட சோதனை என்றால் பயங்கரமான சோதனை. சொந்த மகனை அறுப்பதற்கு அல்லாஹுடைய கட்டளை வந்துச்சு, பயங்கரமாக அல்லாஹ் சோதித்தார். சோதனைக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி பேசுகிறார், இது மிக தெளிவான ஒரு சோதனை. அவளை அல்லாஹ் சோதித்தியும் அல்லாஹு தஆலா பயங்கரமாக சோதித்தார். அதற்கு பின்னால எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்றார்கள். இப்ப துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் قال إني جاعلك للناس إماما. இப்ராஹிமே நான் உங்களை மக்களுக்கு தலைவராக ஆக்க போறேன், உங்களை இமாமாக ஆக்க போறேன் என்று சொன்னவுடன் திருப்பி சொன்னார்கள், என்னுடைய துர்ரியத்துகளையும் நீ இமாம்களை உருவாக்கு. அங்கேயும் துர்ரியத்துகளை சேர்க்கிறார்கள். அல்லாஹ் திருப்பி பதில் சொன்னான், இப்ராஹிமே உங்களை துர்ரியத்துகள் இருக்கக்கூடிய அநியாய காரணத்தை நான் கொடுக்கவார்கள். இவர்கள் தான் முதலாவது தபலீக் தாவத்துக்கு பேசை அமைத்தவர்கள். என்ன துஆ செய்தார்கள்? உன்னை நம்பின முஸ்லீம்களாக என்னையும் ஆக்கு, எனக்கு பின்னால் ஒரு முஸ்லீம்களுடைய சமூகத்தையே உருவாக்கியாள் என்று கேட்டுவிட்டு யா அல்லாஹ் நான் ஒரு துஆ செய்கிறேன், இந்த துஆவை நீ கபூல் செய்யணும். நாலு நிபந்தனைகளை வைத்து துஆ செய்தார்கள். எப்படி? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. யா அல்லாஹ் நீ ஒரு ரசூலை அனுப்பு, நீ ஒரு ரசூலை அனுப்ப வேண்டும். அவரிடத்தில் மூன்று தன்மைகள் இருக்க வேண்டும். அவர் உன்னுடைய ஆயத்துகளை ஓடி கொண்டிருக்கிறார். மக்களுடைய உள்ளத்துல சத்திய செய்யும், அவர் மக்களுடைய உள்ளத்துல பாடுபடணும். இரண்டாவது சிபன். மூணாவது, அவர் உன்னுடைய வேதத்தை மக்களுக்கு உஸ்தாதாக இருந்து, ஆசிரியராக இருந்து அவர் மக்களுக்கு தீனை போதிக்கணும். வல் ஹிக்மா, மார்க்கத்துடைய நுட்பங்களையும் அவர் போதிக்கணும் என்று துஆ செய்தார்கள். அடுத்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான், இதோ நான் அனுப்பிவிட்டேன். கேட்டவுடன் அல்லாஹ் பதில் கொடுத்தார், இதோ நான் அனுப்பிவிட்டேன். ஆனால் குர்ஆன்ல இது சம்பந்தமான ஆறு ஆயத்துகள் ஆறு இடத்துல வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் மூலமாக நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பினோம் என்ற சம்பந்தமான ஆயத் ஆறு இடத்துல வருகிறது. இந்த ஆறு இடத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட தரத்தீபுல அல்லாஹ் அனுப்பல்ல. உலகத்தில மக்களுக்கு முன்னால் செயல்படக்கூடிய முயற்சி வெற்றி அடையாம இருப்பதற்கு காரணம் இங்கதான், கால் சருகிற இடம் இல்லை, தவறு விடப்பட்ட இடம் இல்லை. என்ன கேட்டார்கள்? முதலாவது தர்தீப அல்லாஹ் இறக்கினான் வேற தர்தீபில. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் இவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கணும், இரண்டாவது தஸ்கிய செய்யணும், மூன்றாவது தாலி. அப்படித்தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். முதலாவது திலாவத், இரண்டாவது தஸ்கியத், மூன்றாவது தாலி. இரண்டாவது தாலி, மூன்றாவது தஸ்கியத் என்ற தர்தீபில் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அனுப்பினான், இல்ல முதலாவது திலாவத், இரண்டாவது தஸ்கியத், மூன்றாவது தான் தாலி. தெரியார்களே சகோதரிகளே, முதலாவது தாலியும் அல்ல, முதலாவது தாலியும் அல்ல. எந்த கருத்து வேற்றுமை இல்லாத மிக தெளிவான அதி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், முதலாவது நாங்கள் குர்ஆனை திரட்டவில்லை, முதலாவது குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய இறங்கவில்லை, முதலாவது ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்ய இறங்கவில்லை, முதலாவது தஅல்லம்னல் ஈமான், முதலாவது ஈமானத்தான் படித்தோம். சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், ஈமான் சம்பூர்ணமாக படித்து அதற்கு பின்னாலதான் குர்ஆனை திறந்தோம். இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேரளா எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஃப்ஸ் முடிக்க அவர்கள் ஹாஃபிலாக ஆகுவதற்கு பல வருஷம் போயிட்டார். கேட்கப்பட்டதாம், என்ன குர்ஆன பாடமாக்க உங்களுக்கு இவ்வளவு காலம் இருந்துச்சா? சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபக சக்தியும் ஆற்றலையும் வைத்தா நான் ஒரு நாளிலே அல்ல, ஒரு சில வினாடிகள் நான் குர்ஆன மனம் செய்திருப்பேன். ஆனால் உங்களை போல நான் மரணம் செய்யல, முதலாவது குர்ஆனை நான் ஓதி அந்த ஆயத்தை மரணம் செய்து அந்த ஆயத்தில் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டத்தை அமுல்படுத்தி அதை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததற்கு பின்னால்தான் அடுத்த ஆயம். இப்படித்தான் நான் குர்ஆனை மரணம் செய்தேன். ஈமான், முதலாவது படித்தோம் ஈமான, சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், பின்னால குர்ஆனை புரட்டினோம். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தில் இருந்தும் ஒளி வீசிச்சு. சஹாபாக்கள் பெரியார்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய வார்த்தையிலையும் குர்ஆனுடைய அந்த ஆயத்திலையும் அல்லாஹு தஆலா பல ஆயிரம் விளக்கங்களை சஹாபாக்களுக்கு கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்துக்கு பின்னால் தஅலீமுக்கு இறங்கினார்கள். ثم تعلمنا القران அதற்கு பின்னால்தான் பயன்பது ஈமானனா, எங்கட ஈமான் கூடிக்கொண்டு போய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ செய்தார்களோ அல்லாஹ் தர்தீபை மாற்றி நாலு சிபத்துள்ள ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவத்துக்காக வேண்டி ஆரம்பமாக வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ. பேர் போட்டது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம். கட்டிடத்தை கல்லாக வைத்து சஹாபாக்களை கற்களாக பாதித்து அந்த கட்டிடத்தை கட்டின வாஸ்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேர் போட்டது அது பல வருடங்களுக்கு முன்னாலே. எனவே தாவத்துடைய உழைப்பு இருக்கிறேன், இது பெரிய ஒரு நீண்ட வரலாறு. குர்ஆனுடைய அனைத்து ஆயத்தும் இந்த உழைப்பை பற்றி மட்டும்தான் சொல்லுது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸ் இந்த உழைப்பை பற்றி மட்டும்தான் சொல்லுது. முழு குர்ஆனுடைய ஆயத்தும் இந்த உழைப்புடைய உசூலை வெளிப்படுத்துது. முழு ஹதீஸையும் அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் இந்த உழைப்பையும் வச்சு பாருங்கள், அனைத்தும் இந்த உழைப்பை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு கண்ணியமான நபிமார்கள் செய்த உழைப்பை தான் அல்லாஹ் தந்திருக்கிறார். பெரியார்களே, சகோதரர்களே, நபிமார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினார். எங்கேயாவது நாங்கள் அண்டால் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு குர்ஆனுடைய ஆயத்திலேயோ எந்த ஒரு ஹதீஸிலேயோ பார்த்தது கிடையாது. நபிமார்களுக்கு பின்னால் இந்த உழைப்பை அவர்களுடைய உம்மத் செய்ததாக எங்கேயுமே காரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த அதே தஅவத்தை அவர்களுடைய கூட்டத்தினர்கள் செய்தார்கள். எதிராக நின்றார்களே தவிர தௌராத்தையே அல்லாஹ் விரும்பினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதோடு தௌராத்தும் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதோடு இன்ஜிலுடைய சட்டம் கிடையாது. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது போன்று முஹ்ஜிஸாக்களை செய்து மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள் என்பது கிடையாது. ஏன்? இது நபிமார்கள் மட்டும் செய்த உழைப்பு. எந்த நபியுடைய நபியும் பேசாத, எந்த நபியுடைய உம்மத்தும் பேசாத ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் குர்ஆன்ல எங்களை பார்த்து பேசியிருக்கிறான். இப்பொழுது எங்கள் எல்லாருக்கையும் ஏன் ரசூலுல்லாஹ் உலகத்திற்கு வந்தார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டா, நாம் ஒவ்வொருத்தரும் எங்களோட அறிவுக்குட்பட்ட விளக்கத்தை சொல்லுவோம். ஏன் ரசூலுல்லாஹ் இஸ்லாமத்தில் வந்தார்கள் என்றால், ஒருவர் சொல்லுவாரே, உலகத்தில் இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வந்தால், அல்லது இப்படி ஒரு அறிவுடைய அறிவில்லாத ஒரு சமூகத்தை அறிவுடைய ஒரு சமூகமாக மாற்ற வந்தால், பலர்களும் பல காரணங்களை அவர்களுக்கு பட்ட விளக்கங்களை சொல்லுவார்கள். சரியார்களே, சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களை வாயால் சொல்லிவிட்டு போங்க நபியே, நான் ஏன் வந்திருக்கிறேன்? மக்கள் யாரும் சொல்ல தேவையில்லை, உங்களை நாமால் நீங்களே சொல்லிட்டு போங்க நபியே, நான் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை மக்களுக்கு சொல்லுங்க நபியே. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ். நபியே சொல்லுங்க மக்களுக்கு ஏன் நீங்க வந்தீங்க. மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பாதை. தமிழ் மொழியில, ஆங்கில மொழியில என்னென்ன மொழிகள் இருக்கிறோ அத்தனை மொழிக்கும் ஒரு இலக்கிய இலக்கண சட்டம் இருக்குது. இலக்கண இலக்கிய சட்டம் இருக்குது. தமிழ்ல இருக்கிறது எதுவாய் பயனிலை, எதுவாய் பயனிலை. அரபியிலையும் இருக்குது எதுவாய் பயனிலை. அரபுல சொல்றது நிறைய உலமாக்கள் இருப்பாங்க. அரபுல சொல்றது முபுத்ததா ஹபர். தமிழ்ல எப்படி எதுவாய் பயனிலையோ, அரபிலையும் அரபு பாஷையை விளங்க, குர்ஆன் ஹதீஸ விளங்க அதனுடைய இலக்கண இலக்கிய சட்டம் இருக்குது, கிராமர். எதுவாய் முகந்ததா என்பது எதுவாய், ஹபர் என்பது பயனிலை. எப்பொழுது எதுவாயோடு அறியப்பட்ட சொல்லு சேருதோ, பயனிலையோடு அறியப்பட்டு சொல்லு சொல்லு சேருதோ, அப்ப ஒத்தகரத்து கொடுக்கறது. அதுதான் சட்ட விதி. அதாவது முகுத்ததாவோட எப்ப மாறிப்பா சேருதோ, ஹபரோட எப்ப மாறிப்பா சேருதோ, ஒத்தகரத்து. இரண்டாவது கருத்து இல்லை. ஹாதிஹி என்பது எதுவாய் ஒரு முகுத்ததா மாறிப்பாவாக வந்தது. சபீலி என்பது ஹபர் பயனிலை, அறியப்பட்ட சொல் மாறிப்பா சென்றிருக்கிறது. என்ன அர்த்தம்? ஹாதிஹி சபீலி, நபியே இது மட்டும்தான் என்னுடைய பாதை, இதர பாதைகள் கிடையவே கிடையாது. ஒத்த அர்த்தம் கொடுக்கிறது.
இதுதான் அரபு சட்டம். ஹாதிஹி சபீலி நபியே, இது மட்டும்தான் என்னுடைய பாதை. அது அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பாதை. இதுதான் எந்த நபியும் பேசாத வார்த்தை. என்ன என்னுடைய நானும், அதாவது என்னுடைய பாதையும் இதுதான். வமன் இத்தபஅனி, இந்த வார்த்தையை எந்த நபிமார்களும் பேசல. இந்த வார்த்தையை இந்த சொல்ல எந்த நபிமார்களும் பாதிக்கல, யூஸ் பண்ணல. வமன் இத்தபஅனி, என்னை பின்பற்றக்கூடியவர்களுடைய வேலையும் இதுதான். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு மட்டும் சொன்ன வார்த்தை. என்னுடைய உழைப்பும் இதுதான், என்னை பின்பற்றக்கூடியவர்களுடைய உழைப்பும் இதுதான். தெளிவான ஆதாரத்தின் மீது பத்தாரத் என்ற பக்கீர் என்ற வார்த்தை பாவிக்கிறது அகப்பார்வ. உள்ரங்கமான ஆதாரம், உள்ரங்கமான விடயம், உள்ரங்கமான அகப்பார்வைக்கு பேசுறது. இப்ப நாங்க உலகத்தில் எல்லா விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் பார்த்தாலும் எங்களுக்கு முன்னால் மறைமுகமான ஒரு திரை போடப்பட்டது. அந்த திரையை அல்லாஹ் எப்ப அகற்றுவான்டா, மரணத்துடைய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் அந்த திரை அகற்றப்படும். அந்த திரையை அகற்றினால் அகப்பார்வை விளங்கும். குர்ஆனுடைய பார்க்கக்கூடிய மிகப்பெரிய இமாம்கள் இந்த அம்ம எத்தாரூனை பார்ப்பார்கள். அதனுடைய உள் அர்த்தங்களோட அதுல உள்ளா இருக்கக்கூடிய விடயம் அவங்களுக்கு தானாக தெரியும். இது போல உலகத்துடைய பார்வைக்கு அல்லாஹ் திரையை போட்டிருக்கிறார். சக்கராத்துடைய நேரத்தில் அந்த திரை அகற்றப்படும். இப்பொழுது உலகத்துடைய பார்வை அப்படியே மங்கும். கிட்ட இருப்பது யார் என்று அவருக்கு சிந்தனை வராது. மனைவியை பார்க்கணும் என்ற சிந்தனை வராது. சுவர்க்கம் நரகம் அவருக்கு நேரடியாக காட்டப்படும். மலக்குமார்களுடைய ரூபம் அவர்களுக்கு காட்டப்படும். மலக்குமார்களுடைய வருகை அவர்களுக்கு முன்னால் வரும். அகப்பார்வை அல்லாஹ் சொல்றான். அகப்பார்வை, அந்த சக்கராத்துடைய நேரம் பார்வைகள் திரவக்கூடிய நேரம். கண் அப்படியே திரளும். ஹதீஸ் வந்திருக்கு, ஜனாசாக்களுடைய கண்ணை கசட்டி மூடிடுங்க. ஏன்? ரூஹ் போகும் பொழுது அந்த ரூஹ் கண்ணால் அந்த ஜனாசா பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த ஜனாசாக்களுடைய கண்கள் திறந்திருக்கிறது. ஹதீஸ் வருகிறது, கண்ணை கசட்டி மூடிடுங்க. அது பார்க்குது. பார்வை திரளக்கூடிய நாள் சத்த கல்லு தீயில் குழு ஒன் அபுசார் அகப்பார்வை அந்த நாள்ல தான் பெறணும். கித்திருக்கிறவங்க ஏதோ பேசுவாங்க. ஜனாசா கடமாறி, அதாவது நோயாளி கடமாறுகிறார். ஒவ்வொருத்தரும் கேட்பாங்களா, யாராவது ஓடி பார்க்கறதுக்கு இருக்கிறாங்களா, மந்திரிக்க யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்பாங்களா. அல்லாஹ் சொல்றான், இது மந்திரிக்கிற நேரம் அல்ல. இது பதன் அன்னகுறா, அவர் பிரியிற நேரம். இது ஒரு அவர் பிரியக்கூடிய நேரம். இது அவருடைய பார்வை அப்படியே பிறந்து கொடுக்குது. அகப்பார்வை அல்லாஹ் இந்த சொல்றான். தாவத்துக்கு அலா பசீரா, மிகப்பெரிய உள் அர்த்தங்களோட யார் என்னை பின்பற்றி அர்த்தங்கள் அந்த பத்தாரத்தோட தெளிவான ஆதாரத்தின் மீது யார் பின்பற்றுகிறார்களோ, இந்த உழைப்பை செய்கிறார்களோ, அவர்களுக்கு அவர்களுடைய வேலையும் எங்களுடைய வேலையும் இதுதான். பெரியார்களே, சகோதரர்களே, எவ்வளவு தெளிவாக இந்த உழைப்பை பற்றி சொல்லப்பட்டீங்க. மார்க்கத்தை எப்படி பாதுகாத்திருக்கிறார் இதுவரைக்கும். சுருக்கமாக வரலாறு பாருங்க, சுருக்கமான வரலாறு. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்து போய் 1000 வருஷம் தாண்டி இப்ப போய் கொண்டிருக்கிறோம். கடைசி சஹாபி வர்ணிக்கிறார் அபு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 110 அல்லது ஹிஜ்ரி 112. அதற்கு பின்னால் உலகத்தில் சஹாபாக்கள் யாரும் இல்லை. உலகத்துடைய புரட்சியினுடைய ஆரம்பமும் அதுதான். நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஏதாவது மசாலாக்கள்,
தீர்ப்புகள் கேட்க வந்தால் ரசூலுல்லாஹ் உடைய நேரடியாக கேட்கலாம். நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய செயலை கண்ணால் பார்த்த சஹாபாக்கள் போய் கேட்கலாம். நபி அவர்கள் எப்படி சொல்லுவார்கள் சஹாபாக்கள் சொல்லுவார்கள். நபி அவர்கள் எப்படி சவால் செய்தார்கள் சஹாபாக்கள் சொல்லுவார்கள். இப்ப ஹிஜ்ரி 110 111 கடைசி சஹாபி மரணிக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கண்டவர்கள் போய்விட்டார்கள். ஹிஜ்ரி 111 பின்னால் நபி அவர்களுடைய முழு இதயங்களையும் அறியக்கூடிய காலம். சஹாபாக்கள் இருந்து கேட்டு சாதகங்கள் இறங்குகிறார்கள். சரியாகவே சகோதரர்களே, நபி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதே. ஷரியத்துடைய தலைவர்களும் தலைவரும் அவர்கள்தான். உண்மையிலே என்னோட மனது என்ன சொல்லும், அதே குர்ஆன் இறக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை கொண்டே அல்லாஹ் இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கலாமே, அவர்களையே அல்லாஹ் குர்ஆனை ஒன்று சேர்த்து அதை ஒரு புத்தகமாக செய்து செய்துன அபூபக்கரத்தில் புதிய குர்ஆன், எனக்கு அருளப்பட்ட குர்ஆன் இதுதான் என்று புத்தகமாக கையில கொடுத்து விட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லையே. அந்த சேவையை ரசூலுல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வுக்கு வாங்கலாமே, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கொண்டு வாங்கல. நபி அவர்கள் மரணிக்கிறார்கள், குர்ஆனை ஒன்று சேர்க்கணும் என்ற சிந்தனையே இல்லை. எப்பொழுது இந்த சிந்தனை பிறக்குதுண்டா, ரே மஹூனாவுடைய யுத்தத்தில் 70 குர்ஆக்கள் ஹாஃபிதுகள் கொலை செய்யப்பட்டார்கள், எமாமாவில 70 காப் அதாவது ஹாஃபிதுகள் காரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், இரண்டிலையும் சேர்த்து 140 காரிகள் ஹாஃபிதுகள் கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிப்பிராயம் படுகிறார்கள், குர்ஆன் அழிந்து விடுவே, குர்ஆன் போய்விடுவே. மசூரா கேட்டார்கள் புகார் அவர் ரிவாயத். யார்கிட்ட கேட்டாங்க, ஹஜ்ரத் ஜைதுன் சாபி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, குர்ஆன் ஒன்று சேர்க்கோமே புத்தக வடிவில் ஆக்கி விடுவோமே என்று சொல்ல, உலகத்தில் பிதஅத்துக்கு பயந்ததே முதலாவது ஹஜ்ரத் உமர். ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதற்கு முதலாவது பயந்ததே ஹஜ்ரத் உமர். என்ன கேட்டார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, கைஃப தஃஅலு ஷைஅன், நபி அவர்கள் செய்யாத ஒரு வேலையை செய்வதற்கு உங்களுக்கு எங்கிருந்து துணிவு வந்துச்சு, எப்படி செய்ய போறீங்க? சேவையை விளங்கப்படுத்துறாங்க. விளங்கப்படுத்துறதுக்கு பின்னால புகார்ல வருகிறது, வஸரஹல்லாஹு ஸத்ரஹுலிலாலி, என்னுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் விரிவாக்கினால் ஒரு ஆணை கொண்டு சேர்க்கணும் வந்து பெரிய நீண்ட வரலாறு. எந்த ஒரு ஆணை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவர் உமருக்கு அல்லாஹ் ரப்பிடைய சுப்ஹானஹு தஆலா கவலையை ஏற்படுத்தினாரோ, அதே உமருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் ஒன்று சேர்க்கணும் என்ற கவலையை போடல. இந்த காலத்தில் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த கவலையை அல்லாஹ் ஏற்படுத்தினால் இரண்டாவது உமர், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் ஷிஹாபுத்தீன் அஸ்-ஸுஹ்ரி, இமாம் இப்னு ஹஸம் போன்றவர்கள் தான் ஹதீஸ் தர ஒன்று சேர்க்கிறார்கள். யாரை கொண்டு எந்த வேலையை வாங்குறோமோ அந்த வேலையை அல்லாஹ் வாங்கினான். சஹாபாக்களை கொண்டு வேலை வாங்கினால் தியாகத்தை, அவர்களுக்கு அல்லாஹ் தீனுக்கு பெரிய தியாகத்தை எதிர்பார்த்தான். பெரிய தியாகம் தெரியாதே சகோதரிகளே. அதற்கு பின்னால வந்த தாபிஈன்கள் கேட்கலாம், சிந்தனை எங்கட சிந்தனைக்கு விடலாம் அல்லது எங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், இவ்வளவு பெரிய உழைப்புன்னு சொல்றீங்களே, அதற்கு சூழ்வா செய்வதாக சொல்றீங்களே, இவ்வளவு பெரிய சகாபாக்கள் அவர்கள் ஜனாதிபதிகளாக இருந்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டும் இந்த உழைப்பை செய்தார்களே என்றெல்லாம் சொல்றீங்களே, இமாம் புகாரி செய்யலையே, அப்படி ஒரு சிந்தனை எங்களுக்கு வரும் அல்லது எங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனையே போடுவாங்க, அவ்வளவு பெரிய இமாம்கள் இந்த உழைப்பை செய்யலையே. தெரியாதே சகோதரர்களே, எல்லோரை கொண்டும் எல்லா பணியை வாங்கணும் என்று தரத்தி வல்லாது கிடையாது. குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு அதற்கு உமரை அல்லாஹ் பாவித்தார், ஹதீஸை ஒன்று சேர்ப்பதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை அல்லாஹ் பாவித்தார். எந்த நேரத்தில் யார தீனுக்கு பாவிக்கணும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளும் தியாகங்களும் வித்தியாசம். சஹாபாக்களுடைய தியாகம் அதுக்கு தங்கள தியாகம் இல்லை, அதனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுவர்க்கமும் ஆகட்டும். அதற்கு பின்னால் வந்தவன் சாபிகள், அவர்களுக்கு அவர்களுடைய தியாகம் சஹாபாக்களை எட்டி பிடிக்க வேண்டாம். எங்களை விடுங்க, நாங்க சஹாபாக்களுடைய அந்தஸ்துக்கு போறது ஒரு பக்கம் இருக்க, மக்காவுக்கு முன்னால் உள்ள சஹாபாக்களும் மக்காவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் குர்ஆன்ல வேறு விருத்தி சொல்றான். لا يستوي منكم من انفق من قبل الفتح وقاتل فتح மக்காவுக்கு முன்னால் உள்ள சஹாபாக்களே فتح மக்காவுக்கு பின்னால் உள்ள சஹாபாக்கள் நன்மையில எட்டி பிடிக்க முடியாது, சமமாகவே மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் அந்தஸ்து தா, எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும். எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் புகார்ல வருகிறது, லா தக்புபு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை தூற்றாதீர்கள், ஏசாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு தெரியுமா? சின்ன இடைவெளி அல்ல, எவ்வளவு பெரிய இடைவெளி என்றால், ஃபலவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ஸஹபா, உங்கள்ல ஒரு ஆள் சொல்றாங்க, உங்கள் ஒரு ஆள் அவருக்கு தங்கம் இருக்குது ரெண்டு கிலோ அல்ல, உஹதுமலை அளவு தங்கம், உஹதுமலை அளவு தங்கம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஆளுக்கு. அந்த முழு தங்கத்தையும் நீங்க அல்லாத பாதையில செலவழிக்கிறீங்க, அல்லாத பாதையில. அல்லாத பாதையில ஒரு புதிய கொடுத்தாலே அல்லாஹுடைய பாதையில ஹபீபு நஜ்ஜார் என்ன செய்தாரு? மூணு நாள் போகல, ஹபீபு நஜ்ஜார் சில்லா போகல, அவர் தாரிய வாசிக்கல, அவர் செய்தது இந்த உழைப்புக்கு ஒரு வார்த்தை. அவர் ஒரு வண்ணான், உலகத்தில் கணக்கெடுக்கப்படாத ஒரு தொழில் வண்ணான். அவர் என்ன சொன்னாரு? அன்டாக்கியா என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு, ஊருக்கு ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டவுடன் அந்த மக்கள் ரசூல்மார்களுக்கு சொன்னார்கள், உங்களை எதிர்பார்க்காத இந்த ரசூல்மார்கள் சொல்லக்கூடிய விடயத்தை கேளுங்கள். அவரோட பேசினார், உங்கள்கிட்ட எந்த ஒரு கூலியையும் எதிர்பார்க்காத இந்த ரசூல்மார்கள் சொல்றதை கேளுங்களே. அப்பா இந்த வார்த்தை சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான் சூரா யாசின்ல, நாங்க அவர்களுக்கு சொல்லப்படும், செய்யினது தொழில் ஜென்மா, சுவர்க்கத்தை போங்க, நீங்க சுவர்க்கத்தை நுழைங்க. அவர் கொடுத்தமா மறந்துட்டாரா? கூட்டம் இந்த ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் கோரிக்கத்தை தந்தான் என்பதை இந்த கூட்டம் இந்த விளங்கலையே. ரப்பி, இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி எந்த முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்ததை இந்த கூட்டம் விளங்கலையே. என்னை மினல் முக்ரமீன், சங்கையான அந்த இடத்துல அல்லாஹ் என்ன கொண்டு வந்து சேர்த்ததை என்னுடைய கூட்டம் விளங்கலையே. ஒரு வார்த்தைக்கு கூலி. அப்ப உஹதுமலை அளவு தங்கத்தை அல்லாத பாதையில செலவழிச்சா எவ்வளவு பெரிய சிறப்பு! ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் உஹதுமலை அளவு தந்ததிலிருந்து அனைத்தையும் அல்லாத பாதையில செலவழித்தாலும் ஏந்த சஹாபாக்கள் தந்த கையால் கொடுத்த ஒரு முத்து, ஒரு அல்லு, அதனுடைய அரைவாக்கியை உங்களால் வெற்றி பிடிக்க முடியாது. மா பலக முத்து அஹதிஹிம் வலா நசீபஹு, அவ்வளவு தங்கத்தை செலவழித்தாலும் இந்த சஹாபாக்கள் கையால் கொடுத்த ஒரு அல் இருக்கிறேன், இதை உங்களால் எட்டி குடிக்கிற. அப்படி சஹாபாக்கள் தியாகத்துக்கு ஏற்ப அல்லாஹ் கூறி சாபிகள், இவர்கள்ட்ட அல்லாஹ் இந்த தியாகத்தை எதிர்பார்க்கல, இவர்கள்ட்ட மூணு நாள் போகணும் என்றதல்ல, இவர்கள்ட்ட உயிர் தியாகம் அல்ல. ஒரு ஆண் ஹதீஸ்ல பொய்ய கலந்துட்டாங்க, நபி அவர்கள் மரணிக்க இன்னொரு நபி வாரா, மரணிக்கிறார் இன்னொரு நபி வந்து சொல்றாரு, முஸ்லிமத்தில் தந்தா நான் நபி என்றார். ஹதீஸோட பொய் ஹதீஸ் சேர்த்தார், குர்ஆனோட பொய்ய கலந்தார், இப்படி ஹக்குகளோட பாத்தில், சுன்னத்துகளோட பிதஅத், ஹலாலோட ஹராம் கலக்கப்பட்ட அந்த நேரத்தில் இவைகளை பிரித்து அறிய அல்லாஹ் சில இமாம்களை உலகத்தை ஏற்படுத்தினார். அவங்கள அல்லாஹ் வேற தியாகத்தை செய்ய வைத்தான். அவங்களை தியாகம் சுபஹானம். உதாரணமாக நாலு மதுகளை உருவாக்கின இமாம்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எவ்வளவு பெரிய ஒரு தியாகிங்களா. அவர்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுபஹானஹு தஆலா மார்க்கத்தை பாதுகாக்க பெரிய ஒரு தியாகம் செய்ய வைத்தார். ஃபியர்ல இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அவர்களுக்கு அடித்த ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தார் இமாம் ஜஹபி. அதாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஹல்குல் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டது மொஹத்தஜிலாக்களுடைய அகீதாவுடைய அந்த கோட்பாட்டில் எட்டு விதமான கோட்பாடு இருக்குது. அதுல ஒன்றுதான் குர்ஆன் மஹ்லூ, குர்ஆன் படைக்கப்பட்டது. எங்கட அகீதா, எங்கட கோட்பாடு, குர்ஆன் படைக்கப்படல, கலாமுல்லாஹ், அல்லாஹ் வார்த்தை. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், குர்ஆன் படைக்கப்படல, அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொல்ல மொஹத்தஜிலாக்கள் குடிச்சு அடித்தாங்க. அதுல அடித்த ஒரு நாள் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தால் அவர் சொல்றார், நான் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு அடித்து அந்த ஒரு அடிய நான் யானைக்கு அடித்திருந்தால் யானை கூட செத்து போயிருக்கு. அவ்வளவு பெரிய அடிய அடித்தியும் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார்களாம், வஇன்னல் குர்ஆன லைஸ பிமக்லூக்கில்லாஹ், குர்ஆன் படைக்கப்படல, அல்லாஹ்வுடைய கலாம். அவருக்கு அடிச்சு அவருடைய அவர் உடுத்திருந்த வேஷ்டி தாரம் கீழே கலந்து கொண்டு வருகிறது. உடனே கையை தூக்கினார் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா அல்லாஹ், ஓந்த மார்க்கத்த தீன குர்ஆன் ஹதீஸ பாதுகாக்க உயிரையும் எதையும் தியாகம் செய்வேன் யா அல்லாஹ், ஆனால் மானத்தை கொடுக்க மாட்டேன், மானத்தை கொடுக்கிற யா அல்லாஹ் என்று சொல்ல கலந்து வந்த தாரம் இடுப்பில் இருந்துச்சு. சரியார்களே சகோதரர்களே, மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தாங்க. குடியும் பொழுது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சத்தம் போடுவாரு, நிமிடம் பொழுதும் சத்தம் போட்டு கத்துவாரு. மாணவர்கள் காரணம் கேட்டாங்க, இமாம் அவர்களே ஏன் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வேதனை. காரணத்தை சொல்லல, இந்த மாணவர்கள் நேராக ஜெயிலுக்கு போனாங்க. சிறைச்சாலைக்கு போய் சொன்னார்கள், ஏய், நீண்ட காலம் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஜெயில இருந்தாங்க. சொன்னாங்க, இமாம் அவர்கள் இப்படி உங்களுக்கு அஹ்மதை தெரியுமா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் புதிய கைதிகள், நாங்க புதிய கைதிகள், எங்களுக்கு அவரை தெரியாது. ஆனால் எங்கள ஒரு ஆள் இருக்கிறார், அவர் ஒரு பழைய கைதி, ஆனால் அவர் இப்ப ஒரு பைத்தியத்தில் ஜுனூன்ல இருக்கிறாரே, அவருக்கு போய் கேளுங்க. மாணவர்கள் போய் கேட்டாங்க, உங்களுக்கு அஹ்மத தெரியுமா? அஹ்மதா? அந்த அஹ்மதத்தானே நானும் தேடிக் கொண்டிருக்கிறேன், என்ன விஷயம்? இல்ல, அவர் பாடம் நடத்தும் பொழுது, அதாவது குனியும் பொழுது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டு கட்டுவாரு, நிமிடம் பொழுதும் சத்தம் போடுவாரு, காரணம் தெரியாது. சொன்னாங்க, அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவருடைய முதுகம் தண்டு கலட்டப்பட்டு அதற்குள்ளால் சில பொடி கற்கள் உள்ளால் வைக்கப்பட்டு அவருடைய முதுகு தைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக தைக்கும் பொழுது, நான் தன் வேலையை செய்தவன், தைக்கும் பொழுது எனக்கு பைத்தியம் முடிஞ்சது. அந்த பொடிக்கற்கள் அவர் குனியும் பொழுது பொடிக்கற்கள் கீழே ஓடுது, அதுதான் அந்த வேதனை. அவர் நிமிடம் பொழுது கற்கள் கீழே வருகிறது, அதுதான் அந்த வேதனை. சரியார்களே சகோதரிகளே, இப்படி தியாகம் செய்தார்கள் அந்த இமாம்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனபி மதுஹபை உலகத்தில் உண்டாக்கினவர். பல ரிவாயத் இருக்குது, அவர் ஜெயிலில் அடிக்கப்பட்டு ஜெயிலில்தான் அவர் மரணித்தார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிக் மதுஹபை உலகத்தில் உண்டாக்கினவர், ஏற்படுத்தினவர். அந்த காலத்தில் அரசியல்வாதிகள் பிடித்து சொன்னார்கள், நீ ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். எந்த தீர்ப்புண்டா? தலாக்குல் முக்ரஹுடைய சட்டம். தலாக்குல் முக்ரஹுடைய சட்டம் என்றால், அடுத்த ஒரு மனிதரின் மூலமாக வற்புறுத்தப்பட்டு தலாக் சொன்னால் அது செல்லுபடியாகாது. எங்க இமாமர்களுடைய கருத்தல் தான், ஒரு ஆள் சொல்றார் நீ தலாக் சொல்லணும் என்று அடிக்கிறார்கள், வற்புறுத்தத்தின் பேரிலே ஒரு ஆள் தலாக் சொல்லப்படுறார். தலாக்குல் முக்ரா, இது செல்லுபடியாகாது. இமாம் மாலிக் சொன்னாரு, தலாக்குல் முக்ரா, அந்த தலாக் செல்லுபடி ஆகும், தலாக்குல் முக்ரஹ் மார்க்கத்தில் கூடும் என்றதனை பிரச்சாரம் செய்யும். என்று சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு கழுதையின் மேல ஏற்றி சவுக்கால் அடித்து ஒரு ஊரையும் வலம் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், இப்ப என்ன சட்டம் சொல்லுவாகும். சொன்னாங்க, அலாமன் அரபனி பக்கத்து அரபனி, என்ன யாருக்கு தெரியுமோ அவருக்கு தெரியும் நான் யார் என்று. ஒவல்லம் அரைக்குனி, என்ன யாருக்கு தெரியாதோ அவங்க விளங்கிக்குங்க, நான் தான் பான மாலிக், நான் தான் மாலிக், கொள்கையை விட மாட்டேன், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிரான சட்டத்தை சொல்ல மாட்டேன். எப்படி கஷ்டப்படுத்தப்பட்டீவா? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்துவார்கள் கதவையில, அதாவது அவர்களுடைய இடத்திலிருந்து இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு பின்னால் மாணவர்கள் ஒரு ஒரு பாத்திரம் ரத்தத்தை கொண்டு வந்து கொட்டுவார்கள். அவர் உட்காரக்கூடிய அந்த அவருடைய உட்காரக்கூடிய இடத்துக்கு கீழால் ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அவருக்கு அல்லாஹ் ஒரு வருத்தத்தை கொடுத்திருந்தால் பயிர்த்து வருத்தம், அந்த வருத்தத்தோட உலகத்தில் காலத்தை கழித்தார். இப்படி இமாம்கள் அப்துல் சத்தா அபுல் குத்தா அஹமதுல்லாஹி ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார். இமாம்கள் சில இமாம்கள் வாழ்க்கையில திருமணமே செய்யல. அந்த கிதாபுக்கு தலைப்பு குர்ஆன் ஹதீஸை தீனை பாதுகாக்க வாழ்க்கையில் திருமணத்தை தியாகம் செஞ்ச இமாம்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி உலகத்தில் வாழ்ந்ததே 45 வருஷம், சிறிய வயசு 10 வருஷத்தை கழிச்சா அடுத்த 35 வருஷத்துல 1000 கிதாப் எழுந்திருக்கிறார். 1000 கிதாப் வாழ்க்கையில திருமணம் செய்யல. அல்லாம இவனு செய்யலையா ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இமாம் அவர்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு பதிலாக எழுதின கிதாபே இந்த இடத்துல அழிக்க முடிக்க முடியாது. மஜ்மூ ஃபதாவா இப்னு தைமியா அவர்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு பதிலாக எழுதின கிதாப். வாழ்க்கையில திருமணம் செய்யல, உலகத்தில் ஆகப்பெரிய தப்சீர் எழுதினவர் அல்லாமா இப்னு ஜரீர் தபரி. தப்சீர் தபரி தான் ஆகப்பெரிய தப்சீர். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில திருமணம் செய்யல. இமாம் ஃபக்ருர் ராஜி மிகப்பெரிய ஒரு முப்பத்து வாழ்க்கையில திருமணம் செய்யல. மிகப்பெரிய பக்கீராக முஹஜ்ஜிஸாக இருந்த ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு வலி ஹஜ்ரத் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையில திருமணம் செய்யல. சையது குதுப் வாழ்க்கையில திருமணம் செய்யல. நாங்கெல்லாம் திருமணத்தையே தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்கள்ட்ட அப்படி ஒரு உழைப்பை எதிர்பார்த்தார். இமாம் புகாரி இன்றைக்கு லேசா புகாரி என்றும் லேசா புகாரி என்றும் தெரியாதே சகோதரர்களே, இமாம் புகாரி அஹ்மதுல்லாஹி அலைஹி சுமார் 3 நாள் வெறும் புல்ல சாப்பிட்டுகிறார். 3 நாள் வெறும் புல்ல. இன்னைக்கு காலுக்கு மேல காலை வச்சு லேசா புகாரிய படிக்கிறோம். எவ்வளவு தியாகம் செய்திருப்பார். ஒரு ஹதீஸ் எழுத, ஒரு ஹதீஸ் எழுத ஒரே நாள்ல 17 விடுத்தம் உறங்கி, அதாவது திரும்ப விழிச்சி குளிச்சு புதுவு செய்து இப்படி ஒரே நாள்ல 17 முறை செய்தார்கள். ஒரு ஹதீஸ் எழுத, ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க குளித்து விட்டு. அதே ஹதீஸ் எழுதுறாங்க இமாம் புகாரி குளிச்சு புதுவு செய்து ஹதீஸ குடிக்கிறாங்க. குர்ஆன குடிக்க கருத்து தேவையில்லை. குர்ஆன எவருக்கும் தொடலாம், மென்சுள்ளவருக்கும் தொடலாம். அதை இமாம் புகாரியை பற்றி பேசுகிறோமே, அதே இமாம் புகாரியுடைய அடுத்த புறத்தை பாரு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ முழுவதற்கு குளிச்சு குடிக்கிறார் என்றா குர்ஆனுக்கு என்ன மரியாதை செலுத்திருப்பார், குர்ஆனை எவ்வளவு தூக்கி எடுத்திருப்பார். அதனால தானே முழு உலகத்திலேயும் எத்தனை 1000 தடவை இமாம் புகாரியை பற்றி பேசப்படுது. ஹதீஸ மதிக்கிறார், ஹதீஸ மதிக்கிறார். அப்ப குர்ஆனை எவ்வளவு தலைக்கு மேல வச்சிருப்பார். சதிரீபு ராவி, சதிரீபு ராவியுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறார் அபு ஹாத்தம் ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு ஹதீஸ் ஸஹீஹா அல்லது லஈஃபா பலமா பலம் இல்லாத ஹதீஸா என்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய சதிரீபு ராவியுடைய கிதாப் எழுதுகிறார் இமாம் அபு ஹாத்தம் ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் இல்முக்காக வேண்டி போகிறார்கள். தன்னுடைய தாய் முழு இல்முக்கும் 100 ரொட்டிகளை சுட்டு அனுப்புறார். இமாம் அபு ஹாத்தம் ராவி கேட்கிறார், தாயே இந்த ரொட்டிகளை சாப்பிட என்ன ஆணம் என்ன கறி? சொன்னாங்க, கஜல்லா நதியில ஓடக்கூடிய அந்த தண்ணீர்ல சொத்தி சாப்பிடு. இவ்வளவு தியாகம் செஞ்சுதான் இந்த கிதாபுகளை உண்மைக்கு தந்திருக்கிறான். அந்த காலத்தில் அல்லாஹ் அப்படி ஒரு தியாகத்தை எதிர்பார்த்தார். சரியாகிறேன் சகோதரிகளே, இதற்கு பின்னால் வந்த 100 கணக்கான ஆயிரக்கணக்கான இமாம்கள் பல லட்சம் ஹதீஸை மரணம் செய்தார்கள். யஹ்யா இப்னு மஈன் சொல்றாரு, நான் ஏந்த கையால் என்னுடைய கையால் 3 லட்சம் ஹதீஸை எழுதியிருக்கிறேன். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க இவ்வளவு பெரிய ஒரு சேவை அல்லாஹ் எதிர்பார்த்தான். இந்த காலத்தில் குர்ஆன் ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து சட்டங்களை வகுக்கணும் என்ற சேவை கிடையாது. எல்லாம் மறுக்கப்பட்டு தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு எங்கட வேலை எங்கட வாழ்க்கையில கொண்டு வரக்குள்ளார முயற்சி இதுக்குதான் இந்த உதவி. பெரியார்களே சகோதரர்களே, இப்ப யாராவது யோசிப்பாங்களா, இந்த 3 நாளையும் அந்த திருமணத்தையும் கிட்ட வைக்கிறான், எங்கட இந்த சில்லாவையும் இமாம் அஹ்மது ஹம்பல் அடிபட்டதையும், இன்றைக்கு யாராவது ஒரு ஆளின் ஜெயில இருந்தா அடுத்த நாளைக்கு பேப்பர்ல போட்டுடுவான், அல்லாஹ் கூட்ட தண்டனை போட்டுடுவான். அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ் பாருங்க இவங்க செஞ்ச பிழையால அல்லாஹ் சோதனைப்படுத்துறான்னு சொல்லுவான். இமாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில இருக்கிறாங்க, அவர் அவருக்கு கேவலம் அல்ல, ஒரு நபி ஜெயில இருக்கிறார். அஹ்மது பின் ஹம்பல் சிறைச்சாலையில் இருந்ததை தவறுக்காக வேண்டியல்ல, மார்க்கத்துக்காக. இமாம் அபூ ஹனீஃபா ஜெயில இருந்ததை மார்க்கத்துக்காக, அது அவருடைய புகழத்தான் கூட்டுது. இதே நிலைமை எங்கட காலத்தில் நடந்திருந்தா கொட்ட பக்கத்தை பேசியிருக்கோம். பாருங்களே, பெரிய இமாமா தேவையா ஜெயிலுக்கு வந்திருக்கிறார். இப்படி நாங்க மறுபக்கத்தை பேசியிருக்கோம். அல்ல, அந்த தியாகத்தையும் எங்கட சில்லாவையும் சுத்தவை சேருமா? பெரியார்களே சகோதரர்களே, கல்வெய்களை ஏற்றி சவுக்கால் அடிச்சு முழு ஊரையும் மலம் வரும் பொழுது எங்கட மனைவி பார்த்துக் கொண்டிருப்பாள், பொறுப்பாளா? அப்படி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி செய்யப்பட்டுச்சு, அதையும் எங்கட ஒரு 3 சில்லாவையும் சுத்த வைக்கணுமா? அவ்வளவு பெரிய தியாகத்தை அல்லாஹ் செய்ய வைத்தான். அதனாலதான் இன்றைக்கு ஹதீஸ்கள் தெளிவாக கை கிடைக்கின்றன. எங்களுக்கு இப்படி ஒரு தியாகமே இல்லை. எங்களுக்கு தியாகம் குடும்பத்தோட தொழிலோட இருந்து தீனுக்கு உழைப்பு செய்யறது. பெரியார்களே சகோதரர்களே, முதலாவது நாங்க விளங்குவோம், இந்த உழைப்பை செஞ்சா என்ன கிடைக்கும், உழைப்பை செஞ்சா என்ன கிடைக்கும்? சகாபாக்கள் இருக்கிறார் உலகத்தில், எந்த அளவுக்கு சகாபாக்களுடைய நிலைமண்டா அதற்கு அவர் அறியப்பாடாங்க. எந்த பரீட்சையிலையும் கலந்து கொள்ளாத ஒரு ஆள், பாடசாலை படியை நிற்காதவர், ஆடுகளை கொண்டு போவாங்க மெய்ப்பதற்கு, இஸ்லாத்துக்கு முன்னால திரும்பி வரும்பொழுது எத்தனை ஆடு குறைவாக இருப்பது என்று பார்க்க தெரியாதால் அதற்கு குர்ஆன்ல அல்லாஹ் அடிச்சு சொல்றான், சஹாபாக்களுக்கு என்ன தெரியாது, என்னைக்கு தெரியாது? சூரா முத்தமிழுடைய ஆயத்தரஞ்சலி, நபியே அல்லாஹ் நின்று தியாமுல்லை சொல்லுங்க, உங்களோட ஒரு கூட்டமும் சொல்லுகிறேன். அல்லாஹ் நேரத்தை அவிழ்ந்து கொடுத்தார், நபியே இரவுல 3 2 பங்கு இதுல சூர்வாக்கு தெரியும், படிச்சாமல் எல்லாம் படித்து கொடுத்தார். 3 எப்படி 2 பிரிக்கிறேன், 2 எப்படி 3 பிரிக்கிறேன்? அல்லாஹ் ஆயத்தருக்கு, நபியே வல்லதீன மஅக உங்களோட ஒரு கூட்டம் நின்று தொழுகிறது. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் நின்று தொழுகிறாங்க, 2 3 பிரிக்க அவர் 2 பிரிக்க தெரியா, அதனால என்ன செஞ்சாங்க, முழு இரவையும் தொழுகிறாங்க. அல்லாஹ் குர்ஆனாய் கேட்கிறான், அலிம அல்லஹு துஹ்சூஹு, அவர்கள் என்ன தெரியாது என்ற விடயத்தை அல்லாஹ் அறிகிறார். அவர்கள் என்னைக்கு தெரியாதவர்கள், என்ன தெரியாதார்கள், உலகத்தில் என்ன காரணம் வரைக்காங்க, என்ன சாதனை வளர்ச்சாங்க? தெரியார்களே சகோதரிகளே, ஒரு ஈமான் தாரியுடைய மூத்த பாருங்க, ஒரு யூத தலைவர், யூதர்களுடைய தலைவர் மரணிக்கிறாங்க, புகாரினவர்கள் மரணிக்கிறாங்க, கலட்டப்படுது உடம்புல இருந்து வீட்டு, அந்த வீடல்ல அல்லாஹ்வுடைய அரசு குலுங்குது, அரசு ரஹ்மான். சகோதரிகளே, சகாபாக்களும் பிடிச்சி பார்த்து சொன்னாங்க, பெரிய ஆச்சரியமாக்கு யார் சூழல்வா, இவ்வளவு சொத்தா இருக்கிறேன் சொன்னாங்க. இதென்ன கியாமத்துடைய நாளையில
நாளைக்கு அல்லாஹ் சோர்க்கத்துல சஅதுல் முஆதுக்கு அல்லாஹ் ஒரு லேந்தி கொடுப்பார் மூக்க தொடைக்க. இந்த உலகத்தை விட்டாலும் அந்த லேந்த வாங்க முடியாது. சஅதுல் முஆது கியாமத்து நாள்ல சோர்க்கத்துல அல்லாஹ் ஒரு லேந்த கொடுப்பார், அவருடைய லேந்தி இந்த உலகத்தை விட்டாலும் அப்படி ஒரு லேந்தி வாங்க முடியாது. எப்படி இந்த அந்தஸ்து கிடைக்கும்? ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரியில எல்லா சஹாபா எல்லா கிரந்தங்கள்லயும் மனாக்கிபு சஹாபா சஹாபாக்கள் சம்பந்தமான பாடம் இருக்குது. இத தொடர்ந்த முதலாவது ஹதீஸ பத்தி ஹஜரத் உமர் பத்தி தான் முதலாவது ஹதீஸ். என்ன செய்யுங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துடைய கடைசி மனிதர் வரைக்கும் யார் உலகத்தில் ஆகப்பெரிய ஹதீஸ் கதா வல்லுநர்? உதாரணமா எங்கட பாஷையில் விளக்கப்படுத்துறா, இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா அறிவாளிகளையும் ஒன்று சேர்த்து எல்லா துறையிலையும் தேர்ச்சி பெற்ற மிகப்பெரிய ஒரு ஆளுண்டு, யார முடிவு செய்யப்படுகிறோ அவர் எப்படிப்பட்டவரை இருக்கணும். இது இலங்கைய மாதிரி அல்ல, உலகத்த மாதிரி அல்ல. இதற்கு முன்னால் போன உம்மத்தில் உம்மத்தினர்கள் சமூகத்தினர்கள் அவர்கள் இருந்து ரசூலுல்லாஹுடைய கடைசி மனிதர் வரைக்கும் உள்ளவர்கள் யார் பெரிய முஹத்து சென்று தேடி பார்த்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படி அல்லாஹ்வுடைய நேரடியான கொடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டாம். அது உமராகத்தான் இருக்கும், அது உமராகத்தான் இருக்கும். எப்படி வந்து இந்த உழைப்பா அல்ல லேசா சொல்லப்படுகிறது. கிதாபுல இல்லாத அறிவு, கிதாபுல இல்லாத அறிவு நீக்கிறே. இது ஒரு வார்த்தை அல்ல, இதற்கு பின்னால பல மணி பல நாட்கள் பேசலாம். கிதாபுல இல்லாத அறிவு தான் அதற்கு உமரு கல்வா கொடுத்த இஹாமியர். பதில்ல கைதிகள் பிடிக்கப்படுறாங்க, முதலாவது யுத்தம் நோம்புல இஸ்லாத்துடைய முதல் வரலாறு பதில் யுத்தம். எவ்வளவு உலகத்துல பரபரப்பா பேசப்படும் அந்த யுத்தத்தை முடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும். கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், மசூரா கேட்டால் என்ன செய்வோம்? அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அவர் சொன்னாங்க யார ரசூலுல்லா இவங்களை மன்னிச்சிடுவோம், ஜிஸ்யாக்களை எடுத்து முஸ்லீம்களுக்கு கீழே வைப்போம். அதற்கு உமர்ட்ட கேட்டாங்க யார் உமர் என்ன செய்வோம்? முடிவு செய்யப்பட்ட உடல் ஆயத்தினது எப்படி ஆயத்தின நேரடியாக தர்ஜுமா செய்யலாம்டா உலமாக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த அதிகாரமும் இல்லை, நபியே உங்களுக்கு இந்த முடிவை எடுக்க முடியாது. சத்திர பிரச்சனை விளக்கம் தெரிய வரும். ஏந்த முடிவும் அவர்கள் பூமியில புதைக்கிற அதன் உமருடைய முடிவு தான். அல்லாஹ் ஏந்த முடிவும் அவர்களுடைய கருத்தரற்ற அவ்வளோ பெரிய நபிய பார்த்து பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டு அந்த ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றார் நபியே அந்த சஹாபாக்களையும் பார்த்து துரீதுன அரவ துனியா, நபியே நீங்க துனியாவை விரும்புறீங்க எடுத்து முஸ்லீம்களுக்கு கீழால வைப்பது துனியாவுடைய ஒரு காரியம். வல்லாஹு யுரீது ஆஹிரா புதைக்கக்கூடிய சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம். நபியே அல்லாஹ் ஆகிரத்தை நாடும் பொழுது நபியை நீங்க துனியாவை விரும்புறீங்க போலீங்க. ஏந்த முடிவும் அதற்கு உமருடைய முடிவு தான். கிதாபுல எழுதப்பட்டிருக்கிறது சுமார் 21 இடத்துல அல்லாஹ்வும் அதற்கு உமரும் மேற்பட்டிருக்கிறார். அதற்கு உமர் அவங்க என்ன நினைப்பாங்களோ அல்லாஹ்வும் அதே நிச்சயத்தை நினைப்பார். மக்காம இப்ராஹிமை பார்த்து அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நினைக்கிறாங்க இவ்வளவு சுத்தமான பரிசுத்தமான இடம் இந்த இடத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய இடமாக ஆக்கின இருக்கு என்று நினைக்கிறாங்க. ஆய கரங்கிரி வத்தகிது மின்மகாமி இப்ராஹிம முஸல்லா, மகாமி இப்ராஹிமை சொல்லக்கூடிய இடமாக ஆக்கிக்கொண்டு நினைக்கிறாங்க. ஆயத்
நபியே உங்களோட மனைவிமார்கள்ட்ட நல்லவர்களும் வாராங்க, உள்ளத்துல நோய் உள்ளவங்களும் வாராங்க. யார் இந்த நோக்கத்துல வந்து உங்களோட மனைவிமார்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியவே எனவே திரைக்கு பின்னால் இருந்து உங்களோட மனைவிமார்களிடத்தில் வரக்கூடியவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து ஒரு பொருளை வாங்கணும் என்ற சட்ட கல்வா போட்ட எப்படி இருக்கும் நினைக்கிறாங்க. ஆய திறங்குதி நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே மனைவிமார்களை பார்த்து ஒரு பொருளை நீங்க கேட்பதாக இருந்தா திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க. நினைக்கிற மாதிரி ஆய இதற்கு தான் குருதா சொன்னாங்க. உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறார், உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறார். எனக்கு பின்னால் நபிக்கு தகுதியான ஒரு ஆள், நபியின்தான் பின்பற்றணும், நபியின்தான் அவரை பின்பற்றணும். எனக்கு பின்னால் பின்பற்ற தகுதியானால் அதற்கு எங்கட பார்வையில விதாக்காரர் அல்லாஹுடைய பார்வையில நபிக்கு சமமானவர். உலகத்தில் இவ்வளவு பெரிய சாதனை எதால இந்த இடம் நாங்க யோசிக்க வேண்டிய இடம் இவ்வளவு பெரிய எங்களை கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார பார்த்து சொன்னாங்க, இங்க வாருங்க ரசூலுல்லாஹ்விடத்தில சும்மா தருக்கங்களை போட்டுக்கிறாங்க. மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நபி அவர்கள் செலவுக்கு தரக்கூடிய பணம் போதாது, கூடுதலாக கேட்போம். இது பொதுவாக கணவன் மனைவிக்கு மட்டும் கூட பிரச்சனை, அது நபியாக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் வரும். அதுல பெருமாள் வாயால சும்மா பேசினாங்க, இப்படி நாங்க தமிழ்ல பேசுறோமோ அரபுல பேசுறாங்க. மனைவிமார்களை பார்த்து அத்தா பூ இன் அல்லா செலவேல நபியே உங்களோட மனைவிமார தலா சொல்லி விடுங்க என்று ஆயத்து இறங்கினா நீங்க எல்லாம் வீட்டு போக வேண்டியதான். அப்படி இறங்கினா நீங்க என்ன சுருவா கூட தலா சொல்லிடுவாங்க, அதனால தருக்கம் போட்டுக்கணும் போகாதீங்க என்று வாயால சும்மா பேசினாங்க. அல்லாஹ் அதை குருவானாக இறக்கின, அது உமர் வாயால பேசினத அல்லாஹ் குருவானாக மாற்றினார். எப்படி உமர் சதி அல்லாஹ் மரணிக்கும் போது சொல்றாங்க, எனக்கு பின்னால் என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் கையால சுத்தி காட்டு சொன்னாங்க, அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்க, அவர் சொல்றத்தை செய்யுங்க, அவர் செய்யறத்தை நீங்களும் செய்யுங்க. இருக்கங்கள் என்னப்பா தெரியும், இருக்கங்கள் என்ன தெரியும் அசூர்லா சொல்றாங்க, பத்திரிகை கொடுக்கிறாங்க சான்றுகள். ஏந்த வஃபாத்துக்கு பின்னால் உமர் என்ன செய்யறாரோ நீங்க செய்யுங்க. சுவரித்தவாதியாகத்தான் போனீங்களே தவிர நரகத்து போக மாட்டீங்க. அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு வராங்க ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உழைப்பு செஞ்சாங்க. அல்லாஹ் பொது மன்னிப்பு கொடுத்தார். சஹாபாக்களை பார்த்து ரெண்டு இடத்துல மூணு இடத்துல பேசுறார், முழு சகாபாக்களும் சுவர்க்கவாதிகள், முழு சகாபாக்களும் சுவர்க்கவாதிகள். ஒரு விசேஷமற்ற சொல்லி முடிக்கிறேன். தெரியாதே சகோதரர்களே, சகாபாக்களுடைய சிறப்புகள், அவர்கள் மிக அல்லாஹ்வுக்கு நெருங்கினவர்கள், அல்லாஹ் பொருந்திக் கொண்டவர்கள் என்ற விடயம் இது போன்ற ஒரு ஜும்மை ராத்திர பேசப்பட்டு அதற்கு பின்னால் ஒரு ஆள் தொடர்பு கொண்டு பேசினார். சஹாபாக்கள் எல்லாரும் சுவர்க்கவாதி என்று சொன்னீங்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறே கியாமத்துடைய நாள்ல ஹவுதுல் கௌதர்ல தன் நீர் தடாகத்துல ரசூலுல்லா கொடுத்து தண்ணி கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சிலர்கள் வருவார்கள், அவர்கள் எங்களுடைய சஹாபாக்கள், அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படமாட்டார்கள், தடுக்கப்படுவார்கள். ஏனென்று கேட்டால் என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் உலகத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா இவர்கள் என்று சொல்லப்படும். அதனால் சஹாபாக்கள்லையும் நரகம் போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார். தெரியார்களே நினைக்கிறேன் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் நினைக்கிறேன். அந்த ஹதீஸ்ல இவர் என்ன செஞ்சாரு, என்னுடைய உம்மத்தில என்னுடைய சுண்ணத்துக்கு மாற்றம் செய்தவர்கள் நீர் சடாகத்திலிருந்து தடுக்கப்படும். உம்மத்தி என்ற வார இடத்துல அஹாவி என்ற வார்த்தையை மாற்றினார். என்னுடைய உம்மத்தி என்றுதான் வருகிறே ஏந்த சஹாபாக்கள் என்று வருகிறார். ஹதீஸ் எடுத்து பார்த்தா அஹாவி
உம்மத்தி என்று இருக்குது. வேறொரு ஹதீஸ் வரலாம், இந்த இடத்துல உம்மத்தி என்று இருக்குது. இது யாரை குறிக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு புறம்பாக நடந்தவங்க. சரியாங்களே சகோதரிகளே, அதே ஊர்ல அடுத்த வாரம் குதுபா இது சம்பந்தமான விடயம் தெளிவுபடுத்தப்பட்டது. இது போன்று பயங்கரமான ஒரு நிலைமையில ஒரு காலத்துல இருக்கிறோம். எங்கட முன்மாவில் இருக்கவே எங்களுக்கு முன்னால் போனவர்கள், நாங்கள் சலப் எங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள், பின்னால் வரக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் பட்டிக்க கொடுத்தார்கள். பயப்படாம இவங்கட பின்னால போங்க, இவங்க உலகத்துல என்ன செய்தார்களோ செய்யுங்க, பொது மன்னிப்பு கிடைக்கும். இந்த உழைப்பு செய்தால் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும்பாவம் இமாம் ஜஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் சபா என்ற கிதாபில் இருக்கிறார். பெரும்பாவம் சுமார் 70 பாவங்களை போட்டுட்டு காட்டி 70 பாவம் இருக்குது, இதுக்கு லேசான தௌபா சரி வராது. இதுக்கு இஸ்லாமிய குற்றவியல் அந்த ஹுதூத் நிறைவேற்றப்படும். அதுல ஒன்று யுத்த களத்திலிருந்து ஓடினார், யுத்தத்திலிருந்து ஓடினா நரகவாதி அப்படி சொல்லுது. குர்ஆனுடைய ஆயத்தம் வருகிறது, கூடிய 50 சஹாபாக்கள் மட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு பயங்கரமான நிலைமையில ஒரு கூட்டம் ஓடி நிற்கிறது, ஓடுறாங்க. அதுல உஸ்மான் ஓடுறாரு ரவி அல்லாமல் பதில் உகதிலிருந்து மதீனாவுடைய எல்லை வரைக்கும் ஓடினார். ஓடிய சஹாபாக்களை பின்னால பேசுவாங்களே, இவங்க ரசூலுல்லாவே உச்சு ஓடினார்கள். அல்லாஹ் யுத்த கடந்து ஆயத்திறக்கினார். உங்கள் ஒரு கூட்டம் ஓடினார்கள், யுத்தத்திலிருந்து புறமுதல் காட்டி ஓடினார்கள். ஓடியவர்கள் சைத்தானுடைய சில வலையில சிக்கித்தான் ஓடினார்கள். எனவே ஓடிய சஹாபாக்கு நான் மன்னிச்சுட்டேன். போலியவர்களை நான் மன்னிச்சுட்டேன். அல்லாஹ் பொது மன்னிப்பு கொடுத்தா. இந்த உழைப்பு செஞ்ச முதலாவது அல்லாஹ் அவனை சுத்தமா மன்னிக்கிறான். இந்த உழைப்பு ஆக ஆகத்தொற்றல் நாங்க மன்னிக்கப்படுவது. அந்தஸ்து வேற, அந்தஸ்து வேற, மன்னிக்கப்படுவோம். தெரியார்களே சகோதரிகளே, இந்த உழைப்பை விளங்கப்படுத்தினார். சேர்மானி போட்டலை வெற்றி கொண்டு ஒரு குழந்தைக்கு பயான் செய்த போல, சேர்மானி போட்டலை வெற்றி ஒரு குழந்தையை வச்சு பயன் செஞ்ச பிறகும் 1000 தடவைதான் சொன்னாலும் குழந்தைக்கு விளங்காது. பயன் தேவையில்லை. அவனுடைய மூடிய சுந்தம் சிறந்து அதுல இருக்கக்கூடிய தேனுடைய சொட்டை நாக்கில வச்சுதான் அது கேட்டுட்டே இருக்கு. இந்த உழைப்பை விளங்கப்படுத்தினாரு. ஒவ்வொரு குருவானுடைய ஆழத்தும் இந்த உழைப்பு ஆழமா பேசுது, ஆழமா பேசுது. சவுதியுடைய முன்னாள் முக்தி அவர்கள் மக்காவுல வைத்து இந்த உழைப்பை பத்தி என்ன சொல்லிட்டு முடித்தார்கள். அவரிடத்துல தபலீக் ஜமாத்த பத்தி மோசமான கருத்துகள் சொல்லப்பட்டிருந்து இதை செக் பண்ண இவர்களுடைய குறைய ஆராய்ச்சி செய்யணும் என்ற நோக்கத்தில் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை பாகிஸ்தானுடைய விஜயமாக அனுப்பி வைத்தார். இவர் ஒரு சாதாரண மனிதர் மாதிரி போனார். ஏன் இந்த உழைப்பை இது ஏதாவது பிளகரம் கண்டுபிடிக்க அங்க யாக்கோட போய் இறங்கினா அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பும் அவர் அப்படியே போறாரு. பாகிஸ்தான் விஜயமாவுக்கு மைதானத்தை பார்க்கிறாரு, அங்க கிச்சனுக்கு போறாரு, அங்கே சமையலறையில் இருக்கக்கூடியவர்கள் சமைக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை காதால கேட்கிறாரு. இவர் இபுருபா ரஹ்மத்துல்லாஹுக்கு கடிதம் எழுதுகிறார். எப்படி தெரியுமா எழுதுறாரு? எந்த குறையையும் எழுதல்ல. எழுதுகிறார் கடிதத்தில், ஹும் அஹுல் ஸமா என் சூன அலல் அருள், இவர்களை பூமியில இருக்கக்கூடிய மாணவர்களாக நான் பார்க்கிறேன், பூமியில சுத்தி திரிக்கூடிய மலக்குமார்களாகத்தான் நான் பார்க்கிறேன். கடிதத்தை அனுப்புகிறார் பாபுக்கு. இந்த கடிதத்தை அதாவது நமரத்தின் அயல் மீயத்தின் அகலே தமிழில் இவர் தாவா மிசர்ல எகிப்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிஎஸ்டி அவர் என்ன செய்தாரு, ஒரு அறிவியல் கண்ணோட்டம் என்ற தலைப்புல கிதாபை எழுதியிருக்கிறார். இந்த வேலை சம்பந்தமான கிதாபுகள், அந்த கிதாபுல கடைசியில இந்த கடிதத்தையும் செட் பண்ணிக்கிறார். இவன்பாவுடைய கடிதத்தை மக்காவுடைய மதீனாவுடைய இமாம்களால் கபூல் செய்யப்பட்ட உழைப்பு, தற்காலத்துடைய இமாம்கள் இமாம் ஹுசைனி அல்பானி கூட இந்த உழைப்பை பற்றி சொல்றாரு. அஃபலுல் இபாதா, ஒரு மனிதர் உடம்பால் செய்யக்கூடிய விவாதத்துகள்ல ஆக சிறந்தது அவர் தவறியக்கூடிய உழைப்பு செய்தது. அந்த கிதாப் என்னிடத்திலையும் இருக்கிறது. இந்த காலத்துடைய இமாம்கள் சவுதியுடைய உடமாக்கள் கூட ஏகோபித்த முடிவை சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் லா ஸீஹா விதஹா வலா குராஃபா, இவர்கள் விதஹத்தை செய்யக்கூடியவர்கள் அல்ல. இவர்கள்ட்ட அதாவது மூட நம்பிக்கை கிடையாது. தெளிவாக தற்பொழுது மதீனா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய உசூலுடைய மிகப்பெரிய ஒரு பிஎஸ்டி, அவரும் இது சம்பந்தமான ஒரு தெளிவான விடயத்தை தன்னுடைய தனி ஒரு வெப்சைட்டாக இருந்திருக்கிறார். தமிழ் ஜமாத்தவர் இது ஆதாரங்களை பேசி பெரியார்களின் சகோதரர்களின் பசுவாக்களை பேசி அல்ல. இந்த உழைப்பு நாம் ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையில செஞ்சு பார்ப்போம். அல்லாஹ் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. தயாரமாக இருந்தார்களா?